நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் வரதராஜன்.
வணக்கம்.
நீங்கள் முதல் தடவையாக ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள். உங்களது ஆஸ்திரேலிய பயணம் குறித்து நமக்கு அறிய தருவீர்களா?
நான் எங்களுடைய ஈழத்திலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றதன் பின்பு பல நாடுகளுக்கும் சென்று எங்களுடைய ஈழத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையையும் அதை நேரடியாக கண்ட ஒரு சாட்சியாளராக இருக்கின்ற ஒரு ஆள் என்ற அடிப்படையிலையும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து அந்த நிகழ்வுகள் கலந்து கொள்வதற்கு பல தடவையில் எனக்கு அழைப்புகள் வந்தது. அந்த நேரத்தில் இருந்த வேலைப்பளு மற்றும் உடல்நிலை காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த இம்முறை TRC தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சில் அதனுடைய கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் கல்யாணி அவர்கள் என்னை அழைத்த பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நாங்கள் கண்ட நாங்கள் பட்ட வேதனைகள் கொடுமைகள் நாங்கள் அனுபவித்த இன அழிப்பின் ஒரு சாட்சியமாக இருக்கின்ற அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வந்தால் நல்ல என்ற அடிப்படையில் தான் இந்த முறை இங்கே வந்து இருக்கிறேன். அதே நேரம் முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல எங்களுடைய ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான நாங்கள் ஆவணப்படுத்திய படம் பொய்யா வழக்கு என்ற படத்தையும் அதைத் தொடர்ந்து எழுதிய அன்டோல்ட் ட்ரூத் ஆஃப் தமிழ் ஜினோசைட் என்ற நூல் அறிமுக விழாவையும் செய்து எங்களுக்கு நடந்த கொடுமைகளை ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்த நான். மிகவும் ஒரு மன நிறைவு தார அளவுக்கு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஏற்கனவே நான் அடிலைட்டிலையும் மெல்பர்னிலையும் இந்த நூல் அறிமுக விழாவையும் செய்துட்டு நேற்று TRC இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்கள் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலை எவ்வாறு நடத்தப்பட்டது என்னென்ன நடந்தது என்றதெல்லாம் ஒரு கருத்து பகிர்வு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதே நேரம் இன்று இந்த நிகழ்வு நூல் அறிமுக விழா சிட்னில நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன்.
நூல் ஒன்றை குறிப்பிட்டீர்கள். நீங்கள் இதுவரை இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறீர்கள் இல்லையா? நோட் ஃப்ரம் த நோ ஃபயர் ஜோன் என்ற நூலையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள்.
இரண்டு நூல்களையும் நான் உண்மையில் எழுதவில்லை. இரண்டு நூல்களையும் பிரபல எழுத்தாளர்கள் தான் எழுதி
உங்களது அனுபவத்தை அவர்கள் கேட்டு அவர்கள்
கேட்டு எழுதியிருக்கிறாங்க. முதலாவது புத்தகம் 2019 நோட் ஃப்ரம் த நோ ஃபயர் ஜோன் என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அதை ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் மிஸ்ஸஸ் கேஸ் கயோரி அவர்கள் தான் அந்த புத்தகத்தை எழுதி 2019 வெளியிட்ட அந்த புத்தகம் தற்பொழுது அமேசான்ல இருக்குது. அதுல அநேகமான முள்ளிவாய்க்கால் சம்பவம் முள்ளிவாய்க்கால் மட்டுமில்லை எங்களுடைய இனத்துக்கு நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அதுல இருக்குது. அது எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு ஒரு முக்கியமான புத்தகமா இருக்கும். அதை தொடர்ந்து என்னுடைய பயோகிராபி ஒரு சிறு தேவைக்காக கனடாவில் வசிக்கின்ற எங்களுடைய தமிழ் எழுத்தாளர் ஒருவர் ரஜி பெட்டிசன் அவர்களுக்கு தேவையாக இருந்த பொழுது அவர் என்னுடைய கதைகளை கேட்டு எழுதி அவரும் தன்னுடைய அனுபவங்களையும் அதில் பகிர்ந்து கொண்டு அன்ரோல் ட்ரூத் ஆஃப் தமிழ் ஜினோசைட் இது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து நடந்த சம்பவங்களில் இருந்து முள்ளிவாய்க்கால் முடிவடைந்ததுக்கு பின்பு தற்பொழுது நடக்கிற வரைக்குமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு ஆவண புத்தகம். இதில் பெரும்பான்மையான இன அழிப்பு சம்பந்தமான சம்பவங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்குது. ரெண்டு புத்தகமும் ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் இருப்பதால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு நடந்த கொடுமையினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் எல்லாரையுமே நேரடியாக நாங்கள் அனுபவிச்சாக்கள். நேரடியாக அனுபவிக்காத எங்களுடைய இளம் தலைமுறை அல்லது தமிழ் பேசாதவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவண புத்தகமாக இருக்கும்.
நீங்கள் உங்களது அனுபவங்களை அதிலே பகிரும்போது சுனாமி குறித்த உங்களது அனுபவத்தையும் அதில் பகிர்ந்திருக்கிறீர்கள். சுனாமி நடந்து 20 வருடங்கள் பூர்த்தியாக போகிறது. இன்னும் சில வாரங்களிலே இன்னும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதைவிட அதற்கு பின்னர் போர் உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம். சுனாமி வாரம் வருவதால் அந்த அனுபவங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்வீர்களா?
உண்மையிலே சுனாமி தாக்கம் நடக்கின்ற பொழுது நான் முல்லைத்தீவில் நிற்கிறேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. அன்று நான் என்னுடைய வைத்தியசாலை விடுமுறைகளை முடித்து கொண்டு குருநாகல் வைத்தியசாலைக்கு உள்ளக பயிற்சிக்காக ட்ரைனிங்குக்காக செல்ல வேண்டியிருந்த பொழுது நான் முல்லைத்தீவு பிரதேசத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது ஒரு சம்பவம் கேள்விப்பட்டு நம்முடைய கடல் வந்துட்டு ஊருக்குள்ளே கடல் வருது கடல் வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் என்று ஓரிருவர் சொல்லியிருக்கல. அது எனக்கு அவங்க சொல்கிற ஒரு நகைப்பு கிடம் மாதிரி தான் இருந்தது. அதை நான் ஏற்றுக்கொள்ளலை நம்ப இல்லை. பிறகு பார்த்தா நான் புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற பொழுது பார்த்தா எல்லாரும் ஈர உடையோட நனைந்து உடையோட காயங்களோட மூச்சுத்திணறல் அப்படியான நோயலோட வரையக்களை தான் அந்த சுனாமி இப்படி ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி அறிந்து கொண்டு, அதுக்கு பின்பு நான் என்னுடைய உயர் அதிகாரியோட தொடர்பு கொண்டு கதைச்சிட்டு, பிறகு நான் முல்லைத்தீவில் ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் வேலை செய்தேன். முல்லைத்தீவு பிரதேசத்தில் சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்துட்டு அதுக்கு பின்பு சென்று என்னுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விடயமும் அதில் இருக்குது அப்படி என்று சொன்னால், வாகரை வைத்தியசாலை ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலையாக கட்டப்பட்டு புதிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு 2005 முதலாம் தேதி திறக்கப்பட இருந்தது. அந்த வைத்தியசாலை கூட சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்டு,
வாகரை என்பது கிழக்கு மாகாணத்தில்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி, அந்த பகுதி கூட சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒரு வைத்தியசாலை பில்டிங் கூட மிஞ்சாமல் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தது. ஏன்னா அதை சொல்கிறேன்னு சொன்னேன், 2006 யுத்தம் நடக்கின்ற பொழுது நான் அந்த வைத்தியசாலைக்கு சென்று அந்த இடம்பெயர்ப்பு போல மாவிலாறு வாகரை யுத்தம் நடக்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலையில் கடமை ஆகிட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அப்போ பார்த்தா ஒரு கட்டிடம் கூட முழுசாக இல்லை. அதோட பார்த்தா ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருந்தது, பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் சில கூட அப்படி தலைகளாக இருந்தது. அந்த ஞாபகம் தான் எனக்கு இப்போ நீங்கள் கேக்கல வருது.
இந்த நூலிலே நீங்கள் அதை பற்றி பேசும்பொழுது, அந்த இடத்திற்கு நீங்கள் மக்களோடு சென்று அவர்களுக்கு வைத்தியம் புரிந்து கொண்டிருந்த வேளை, நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான விடயம். அங்கே ஒரு தேவாலய இடம் இருந்தது, அதை சுத்திகரித்து அங்கே வணங்குவதற்கு இடம் ஒதுக்கியதாகவும், இந்த பிள்ளையார் கோயில் பாலடைந்திருந்ததாகவும், அதை சுத்திகரித்து இந்து மக்களுக்கும் வணங்கக்கூடியதாக செய்ததாகவும் இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கு.
நான் நினைக்கிறேன் அந்த யுத்தன் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு மன ஆறுதல் படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ அல்லது ஒரு எங்கேயாவது போய் மன நிம்மதிக்கு கும்பிட்றதுக்கு ஒரு ஆலயங்களோ ஒன்றுமே இல்லாத கட்டத்தில் சிஸ்டர் இருந்த அங்கே சிஸ்டர்ஸ் வந்து என்னோட கதைச்சாங்க, டாக்டர் இப்படி நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல் செய்ய வேண்டும் என்று. அப்போ அந்த கடற்கரையில் தான் அந்த ஒரு சேர்ச் இருந்தது. அந்த சேர்ச் முற்று முழுதாக அடிபட்டுலாம் இருந்தது. அப்போ என்னுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்த வளங்களை பயன்படுத்தி அதையும் புனரமைத்து அங்கு மக்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு ஏற்பாடையும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கோயில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பிள்ளையார் கூட அப்படியெல்லாம் சிதைஞ்சு போயிருந்து ஒரு அந்த கட்டிடத்தின் ஒரு அடையாளம் மட்டும்தான் இருந்ததை தவிர ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நான் ஒரு இடத்துல கொஞ்சம் இடத்துல போய் சீமெந்துகள் வாங்கி கட்டிடப் பொருட்களை வாங்கி அங்கே இருந்த ஆக்களோட உதவியோடு அதை ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த சிலையை எடுத்து நிறுத்தி அதை ஒரு கோயில் மாதிரி ஆக்கி எங்களோட வைத்தியசாலையில் இருந்த மைக் செட் அதுகளெல்லாம் கொடுத்து, அப்போ அந்த இடத்துல ஒரு ஆலய பூசகரும் இருந்தவர், அலைய பூசகரம் இருந்தால் அவரும் அந்த இடத்துக்கு வந்து பூசை செய்து 3 பூசையும் நடக்கும். காலையில் மத்தியானம் விரவிலெல்லாம் நடக்கும். அப்படி பூசை செய்து அதே நேரம் நான் இருக்கிற டிசம்பர் 2 அங்கே திருவம்பம் எல்லாம் இருக்கும். அப்போ எல்லா சைவ மக்களும் அந்த இடத்துல வந்து தங்களுடைய மன ஆறுதலுக்காக பாடல்கள் பாடி எல்லாம் பாடி தங்களுடைய ஆற்றுப்படுத்தலை செய்யக்கூடிய மாதிரியும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது.
இதை ஏன் கேட்டேன் என்று சொன்னால், போர் சூழலிலிருந்து வெளிப்பட்டவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார்கள். அந்த வகையிலே நீங்கள் போரை நேரில் சந்தித்தவர், அந்த வேளையிலே நீங்கள் மக்களுக்கு பல்வேறு வகையாக காயப்பட்டவர்களுக்கு நீங்கள் சிகிச்சை வழங்கியிருக்கிறீர்கள், உங்களது மன உளைச்சலை நீங்கள் எப்படி தேற்றிக் கொண்டீர்கள்?
எனக்கு உண்மையில அந்த இடத்துல மன உளைச்சல் இருந்தது என்று தெரியல. ஏனென்றால் எந்த 24 மணித்தியாலமும் எங்களை பற்றி சிந்திக்காம அளவுக்கு நோயாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 250 மேற்பட்ட நோயாளர்கள் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 2-3 டெலிவரி நடக்கும். அப்போ இரவு பகலாக அவர்களுக்கு என்ன செய்யணுமென்ற சிந்தனை தான் இருந்ததே தவிர, நான் சாக போகிறேன்னுண்டோ நான் காயப்பட போகிறேன்னுண்டோ அந்த சிந்தனை இல்லை. நானும் வைஃபும் அங்கே இருந்தாங்க 2. அப்போ எங்களுக்கு 2 அப்படி ஒரு சிந்தனை வந்ததே இல்லை. அப்போ எல்லா நேரத்திலும் பல தடவைகள் வந்து ஆக்கள் மக்கள் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் எஸ்கேப் ஆகி போகிறோன்னா எங்களையும் கூட்டி கொண்டு போங்க. அப்போ நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது, இந்த இடத்துல ஒரு தமிழன் இருக்கும் வரைக்கும் நான் இருப்பேன்ண்டு, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ண்டு. அதே மாதிரி அந்த வாகரை பிரதேசத்தில் கடைசியாக போனால் நான் தான் அது நான் நினைக்கிற சில இடத்துல ஒரு பதிவாக கூட இருக்குதுண்டு.
நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி குறிப்பிட்டீர்கள், திருமணமான சில வாரத்திலேயே நீங்கள் மனையை விட்டு விட்டு.
ஆரம்பத்தில் நான் திருமணமாகிய பின்பு என்னுடைய உள்ளக பயிற்சிக்காக நான் குருநாகல வேலை செய்தேன். நான் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் அவ சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பிறகு நான் இந்த யுத்த காலத்துக்கு சென்றதும் பின்பு எல்லா இடங்கள்லேயும் அவ என்னோட வந்திருந்தேன். எனக்கு ஒரு ஆறுதலாக சப்போர்ட்டாக எந்த ஒரு நிலைமையிலையும் இதை எனக்கு இந்த இடத்துல இருக்கிற பயமாக இருக்குது, செல்லடியாக இருக்குது, விட்டுட்டு போகணுமெண்டெல்லாம் சொல்லாமல் இறுதி வரைக்கும் ஒரு நாள் கூட அவ ஒரு சொல்லு கூட சொன்னதில்லை நீங்கள் விட்டுட்டு வாங்கன்ட்டு. மனதில் பயம் இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செய்யணுமென்ற அர்ப்பணிப்பு நான் நினைத்தது போல் அவக்கம் இருந்தது.
நீங்கள் ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், பொய்யா விளக்கு. அது மீண்டும் ஆஸ்திரேலியாவில் திரையிட இருக்கிறீர்களா, அதை பற்றி கூறுவீர்களா?
உண்மையில் இந்த பொய்யா விளக்கு என்ற திரைப்படம் 2018 எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கனடா ஒட்டாவாவில் இருக்கின்ற இயக்குனர் தனேஷ் கோபால் அவர்கள்லாம் அங்கு நடந்த ஒரு தை மரபு திங்கள் அந்த நிகழ்வுக்கு நான் ஒரு அதிதியாக சென்றிருந்தேன். அப்போ என்னுடைய கதையை கேட்ட பின்பு அவர் யோசித்தார், இவ்வளவு கதைகள் இருக்குது, இவ்வளவு கதையையும் இப்படியே இறப்பதற்கு விடக்கூடாதுண்டு, அப்போ இந்த கதையை எப்படியாவது ஆவணப்படுத்தணுமான்னு சொல்லி என்னோட ஒரு கதை கேட்டார். டாக்டர், இப்படி உங்களோட கதையை யாராவது ஆவணப்படுத்தி இருக்கிறாங்களாண்டு. அந்த நேரம் இந்த புத்தகம் ஒன்றும் வரையில், புத்தகமும் வரையில, படமும் வரையில், ஒன்றும் வரையில. அப்போ நான் இல்லை என்று சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய நண்பர்களோட கதைச்சு இந்த கதையை அங்கே நடந்த சம்பவங்களை ஒரு ஆவண திரைப்படமாக கொண்டு வரணுமென்ற முயற்சியை அவர் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 2019 நிறைவு செய்யப்பட்டது. அதில் பெரும்பான்மையான காட்சிகள் இந்தியாவில் தான் எடுக்கப்பட்டது, கொஞ்சம் காட்சிகள் ஒட்டாவாவில் எடுக்கப்பட்டது கனடாவில். அதனைத் தொடர்ந்து அந்த படத்தை காண்பிப்புக்கான முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிற காலத்தில் எங்களோட கோவிட் பிரச்சனை வந்தது. கோவிட் பிரச்சனை வந்ததால் அநேகமான திரையரங்களில் அதை காண்பிக்க முடியாத நிலை இருந்தது. ஆஸ்திரேலியாவில் இந்த மாநிலத்திலையும் சிட்னியிலையும் அடிலைட்லையும் ஒரு ஒரு தரம் காண்பிக்கப்பட்டாலும் 2வது மாதம் இங்கே காண்பிக்கப்படலாம் என்ற ஒரு ஏற்பாடுகள்.
பிப்ரவரி மாதம்
ஏனெண்டா இப்போ ஒரு டிசம்பர் அங்கே தை மாதம் கொஞ்சம் எங்களுக்கு நிகழ்வுகள் இருக்குது. அது முடித்ததுக்கு பின்பு அது காண்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
உங்களது ஆவண புத்தகத்திலே நீங்கள் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகி பின்னர் விடுதலையாகி வெளிநாடு சென்றதாக பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிங்கள இராணுவத்திடம் மற்றவர்களை காட்டி கொடுத்து அவர்களுக்கு துரோகம் செய்துதான் நீங்கள் வெளியேறக்கூடிய வசதியை உங்களுக்கு செய்து கொண்டதாக சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
எனக்கு இதை பற்றி நான் இன்னைக்கு தான் இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறேன். என்னென்று சொன்னால், இலங்கையிலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ நீங்களும் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இலங்கையில், அப்போ நீங்கள் காட்டி கொடுத்து வந்தன்றதை நான் ஏற்றுக்கொள்ள அப்படி சொல்லலா தானே. எல்லோரும் வந்திருக்கிறார்கள், நீங்களும் வந்திருக்கிறீங்க, நானும் வந்திருக்கேன். இவ்வளோ டாக்டர்ஸ், கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட வைத்தியர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க இலங்கையிலேருந்து. அப்போ அவங்க எல்லோரும் காட்டி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லலாது. அதே போல் எல்லா நாட்டுக்கும் தங்களுக்கு முடிந்த வரைக்கும் வந்திருக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டுக்கு வருவதற்கு காட்டி கொடுத்து தான் வரணுமன்ற வழி இருக்குண்டு எனக்கு, நான் இண்டே தான் கேள்விப்படுறேன். எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் வருவாங்க.
நீங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் வாழ்கிறீர்கள், அந்த வாழ்க்கையை பற்றி கூறுவீர்களா? அமெரிக்க வாழ்க்கை.
நான் 2011 இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளுடன் இருக்கின்றேன். 1 பிள்ளை யுத்த காலத்தில் வன்னியில் தான் பிறந்தவர், 2வது பிள்ளை வந்து அமெரிக்காவில் பிறந்தது. அமெரிக்காவில் இருக்கின்ற சில சங்கடங்கள், அதாவது தமிழ் மக்கள் குறைவு, தமிழ் கலாச்சாரங்கள் வித்தியாசம் இருக்கிறதால நான் கனடாவுக்கு தற்பொழுது நான் இடம்பெயர்ந்து இப்பொழுது நாங்கள் கனடாவில்தான் இருக்கிறோம். கனடாவில் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தோட ஒட்டி தமிழ்
மக்கள் குடியுரிமை பெற்றிருக்கிறீர்களா அல்லது அதற்கான முயற்சி நாங்கள்
தற்பொழுது அமெரிக்கா சிட்டிசனாக இருக்கிறோம். கனடாவில் ஒர்க் பெர்மிட், வேலை செய்வதற்கான
கடமையாற்றுகிறீர்கள்?
இல்லை, வைத்தியசாலை மெடிக்கல் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறேன். எங்களுக்கு கனடாவில் இருக்கிறதுக்கான அங்கீகாரம் இருக்கிறது, பிள்ளைகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவர்கள் தங்களுடைய படிப்பை மேற்கொள்கின்றார்கள். எந்த நிலை ஒரு தேவைப்பட்டால் கூட அமெரிக்காவுக்கு மீண்டும்
போகலாம்.
அப்படியான ஒரு நிலையில் கிட்டத்தட்ட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம்.
மிக்க நன்றி டாக்டர் வரதராஜன், மனம் திறந்து எமக்கு பதில் தந்ததமைக்கும், நேரம் ஒதுக்கி எமது ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்ததமைக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பாக நெஞ்சார வாழ்த்தி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.